இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சரதம் செந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம். அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சாத்தானின் விதைகள், சீட்ஸ் ஆஃப் சேட்டன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கெட்ட குணங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், எதை செய்யக்கூடாதோ அது இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நம்மிடம் வந்தது, இதற்கு யார் காரணம் என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. இன்று நாம் சாத்தான் விதைத்த விதைகளை குறித்து படிக்க போகின்றோம். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்கே சாத்தானுடைய விதைகள் யார் என்று பார்க்கும் பொழுது, பாவம் செய்யக்கூடிய அனைவருமே யாருடைய விதைகள், சாத்தானுடைய விதைகள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் அவன் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தான் தான் ஆதியிலிருந்து அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியே யார் வந்தார், குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட சாத்தானுடைய குணங்கள் இருக்கும் என்றால், அந்த குணங்களை நம்மிடமிருந்து மாற்றும்படியே தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய விந்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அநேக கள்ள உபதேசங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதாவது, வேதம் இங்கே சொல்லக்கூடிய காரியம், தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதை வைத்து அநேகர்கள் தவறான உபதேசத்தை போதிக்கிறார்கள். என்ன என்று பார்க்கும் பொழுது, சாத்தனுடைய வித்து தான் காயேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அங்கே சாத்தான் பாம்பின் ரூபத்திலே ஏவாளோடு பேசும் பொழுது அங்கே ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்தான் என்று சொல்லி, அங்கே ஏவாள் வழியாய் பிறந்த முதல் மகன் சாத்தானுடைய வித்து என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது, தவறான வழியில் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி அனைத்தையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஆனால் அவர் சிருஷ்டிக்காத ஒன்று பாவம். பாவத்தை விதைத்தவன் சாத்தான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே தேவனால் பிறந்தவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவன் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் சாத்தான் அவன் தீய விதைகளை, பாவ விதைகளை அவன் விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆகையால் தான் இங்கே வேதம் இரண்டு விதமான கூட்டத்தை விவரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். சாத்தானால் பிறந்தவர்கள், பிசாசினால் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 10 வாசிக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இங்கே யோவான் சொல்லக்கூடிய அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது மத்தேயு 13 அதிகாரத்திலே 24 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை சொல்லப்பட்ட ஒரு ஊமையை நாம் இங்கே பார்க்கலாம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த கதையை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதிலேதான் சாத்தனுடைய பிள்ளைகள் யார், தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் வந்து கோதுமையை விதைக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதைதான் இந்த கதை சொல்கின்றது. அவர் கோதுமையை விதைக்கிறார், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தார் என்று அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அவர் தூங்கும் பொழுது நித்திரை பண்ணும் பொழுது அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்ப இந்த கதையில இருந்து நம்ம பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, நல்ல விதையை ஒருவர் விதைக்கிறார், ஆனால் அவர் நித்திரை செய்யும் பொழுது சத்ரு வந்து அதுல எதை விதைச்சிடறாரு, களையை விதைத்து விட்டு விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டும் நன்றாக வளர்ந்தது. இப்ப நம்ம பார்க்கலாம் என்ன நடந்தது என்று பார்க்கிறப்ப, 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை வாசிக்கிறப்ப, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின் அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறப்ப, வேலைக்காரன் வந்து சொல்றாரு, எஜமானனே, உங்க தோட்டத்துல நீங்க நல்ல விதையை விதைச்சிங்க, கோதுமையை விதைச்சிங்க, யாரோ களைகளை விதைச்சு விட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறப்ப, அது யாரு விதைச்சாங்கன்னு எனக்கு தெரியும், சத்ரு தான் விதைச்சான், சாத்தான் தான் விதைச்சான், நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வளரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தோட்டக்காரன் சொல்றான், அதை வெட்டிருட்டான்றாரு, வேணாம் வெட்டாத, அது நீ வெட்ட போனா அதோடு கூட இருக்கக்கூடிய நல்ல கோதுமையும் கூட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டும் ஒன்னா வளரட்டும், அறுப்பு காலத்துல என்ன பண்ண போறேன்னு சொன்னா அதை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். சரி, இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, மூன்று காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த ஊமையிலிருந்து நம்ம படிக்க போறோம். சாத்தனுடைய விதைகளை குறித்தும் தேவனுடைய விதைகளை குறித்தும் படிக்க போறோம். முதலாவது காரியம், தேவன் நல்ல விதைகளை விதைத்தார். இந்த உலகத்துல ஆண்டவர் நன்மையை சிருஷ்டித்தார். ஆதியாகம் 1 அதிகாரத்துல பாக்குறப்ப, அவர் ஒவ்வொரு சிருஷ்டிக்கிறதுக்கு அப்பயும் அவர் சொன்ன வார்த்தை, அது நல்லது, அது நல்லது, அது நல்லதுன்னு சொல்லி சொன்னார். முக்கியமா மனுஷனை சிருஷ்டித்து முடிக்கிறப்ப மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் நல்ல காரியங்களை தான் சிருஷ்டித்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தீமைய அவர் சிருஷ்டிக்கல, பாவத்தை அவர் சிருஷ்டிக்கல, மனிதர்கள் பாவம் செய்யும்படி அவர் தூண்டி விடல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம வாசித்த இந்த ஊமையுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பாக்கலாம். மத்தேயு 13:37 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல கவனிங்க, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துல நல்ல எண்ணங்களை விதைக்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல நல்ல காரியங்களை சிருஷ்டித்தது யாரு, இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கங்க. 38 வசனம், நிலம் உலகம், அப்ப விதை யாரு, இயேசு கிறிஸ்து. நல்ல விதையை விதைக்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து. நிலம் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல நல்ல விதையை விதைக்கிறவர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நல்ல விதையை விதைச்சார். அப்ப இந்த உலகத்துல நல்ல காரியங்களை அவர் சிருஷ்டித்தாரு. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல விதை வந்து யாருடைய புத்திரர், ராஜ்யத்தினுடைய புத்திரர், களைகள் யாரு, பொல்லாங்கினுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. நல்ல கவனிங்க, இந்த நல்ல விதைகளுக்குள்ள நல்ல காரியத்தை சிருஷ்டித்த கர்த்தர் இந்த உலகத்துல இருதயத்துல களைகளை விதைத்தது யாரு, பிசாசுன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அறுப்பு காலத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலும் நடக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஆண்டவர் நன்மையை தான் சிருஷ்டிச்சார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அநேக நேரங்கள்ல நாம் ஆண்டவரை குறை சொல் கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சாரு, இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஆண்டவர் நல்லதை தான் இந்த உலகத்துல சிருஷ்டித்தார். முதல் குறிப்பா சொன்னா மனிதருடைய இருதயத்துல ஆண்டவர் நன்மையை தான் விதைச்சார். ஆதாம் ஏவல அவருடைய சாயலை தான் சிருஷ்டித்தார். ஆனால் பாவ சாயலாய் மாற்றினவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்ரு சாத்தான். ஆதியாகமம் 3 அதிகாரத்துல வாசிக்கிறப்ப அவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தான் அப்படின்றத என்ன பண்ற நாம வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது காரியம், சாத்தான் திருச்சபையில் பரிசுத்தமற்ற விதைகளை விதைத்தான். எப்படி இந்த கெட்ட விதைகள் உள்ள வந்ததுன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு சபையை நம்ம எடுத்து ஒப்பிடலாம். அப்போ ஒரு சபைன்னு இருக்கிறப்ப என்னன்னு சொல்லி பாக்கிறீங்கன்னா அந்த சபையில நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா கெட்டவங்க நல்லவங்களை போல வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சாத்தான் செய்த மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களை ரொம்ப காலம் நம்மளால ஏமாத்த முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலான்னு சொன்னா பொய் உபதேசங்கள்ல அவங்களுக்கு சொல்லித்தரலாம், கெட்ட எண்ணங்களை சொல்லித்தரலாம். பொய் உபதேசங்கள் இன்னைக்கு சபையில அதிகமாய் காணப்படுகின்றது. இதெல்லாம் யார் விதைத்தது? சாத்தான் விதைத்தது. அப்ப ஒரு பொய் உபதேசத்தை சொல்லித்தரப்ப எல்லாரும் என்ன ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா நம்ப ஆரம்பிப்பாங்க, அதுபடி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அதிகமாய் காணப்படுகின்றது. இப்ப இதனால யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம வாஸ்தவ சொன்னா சாத்தான் திருச்சபையில எதை விதைத்து விட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கலைகளை விதைத்து விட்டான். இன்னைக்கு திருச்சபையில என்ன அதிகமா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கலைகள் அதிகமாக இருக்குது, அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறத பாக்குறோம். ஏசையா 5:20 நம்ம வாசிக்கிறப்ப நாம நல்லதை செய்யணும், தீமைய செய்யக்கூடாது. ஆண்டவர் நன்மை செய்யறதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு, தீமையை செய்யறதுக்கு அழைக்கலன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை நீங்க போட்டுட்டு வெளிச்சத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இருக்கிறத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம இருளில் இருக்கிறோமா வெளிச்சத்துல இருக்கிறோமான்றத பாக்கணும். அப்ப எப்படி இது சாத்தனுடைய வஞ்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது, சாத்தனுடைய உபதேசங்கள்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்ம வேதத்தை படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால சாத்தனுடைய வஞ்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். நம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:7 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அந்த தொடர்ந்து நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா நீங்க சுய புத்தியின் மேல சாயாத, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன்னை என்ன பண்ணுவார் சொன்னா செம்மையான பாதையில் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லி 7 சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம ஞானி அப்படின்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பயே சாத்தான் நம்மள என்ன பண்ணிடுவான்னா ஏமாத்த ஆரம்பிச்சிருவான், வஞ்சிக்க ஆரம்பிச்சிருவான், பொய்யான உபதேசங்களை நம்முடைய இருதயத்துல புகுத்த ஆரம்பிச்சிருவான், அவனுடைய தந்திரமான விதைகளை நம்முடைய இருதயத்துல விதைக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யாரை நம்பி இருக்கணும்னா தேவனை தான் நம்பி இருக்கணும், தேவன் மேலதான் விசுவாசம் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப மாத்திரம்தான் நம்மளால சாத்தானை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் சொன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வசனம் நம்ம வாஸ்தவம், இந்த வசனம் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அப்ப இந்த உலகத்துல கலைகளை விதைத்தவன் யாரு? சத்ரு. பாவத்தை விதைத்தவன் யாரு? சத்ரு. தீமையை விதைத்தவன் யாரு? சத்ரு. இன்னைக்கு அவனுடைய தாக்குதல்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கலன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாய் மாறிவிடும் என்று என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு திருச்சபையில சாத்தன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா பரிசுத்தமற்ற விதைகளை விதைத்திருக்கிறான், அசுத்தமான விதைகளை விதைத்திருக்கிறான். சத்தியமே தெரியாதவங்க இன்னைக்கு நிறைய பேரு திருச்சபை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியல, ஆனா அவன் ஒரு தலைவனா மாறுறான் அப்படின்றப்ப அவன் மக்களை எப்படி வழி நடத்துவான்? ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவன் தீமையான பாதையில தான் வழி நடத்துவான். அதுதான் சாத்தான் இன்னைக்கு தந்திரமாக ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் செய்து வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். 3 காரியம், தேவனின் விதைகளை விட சாத்தானின் விதை அதிகமாக வளரும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த உலகத்துல தீமை செய்யறவங்க அதிகமா இருக்கிறாங்க. நன்மையை விட தீமை தான் அதிகமா பரவுது. எங்க பார்த்தாலும் தப்பு தான் அதிகமா இருக்குது, அக்கிரமம் தான் அதிகமா இருக்குது. நன்மை எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே அவன் ஆறாம் அதிகாரத்துல பார்த்தோம்னா உலகம் முழுவதுமே பாவத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமோ 20 அதிகாரம் பார்த்தோன்னு சொன்னா சோதம் குமாரா பாவத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல எது அதிகமா இருக்குதுன்னு சொன்னா சாத்தான் விதைத்த விதைகள், பாவம் அதிகமா இருக்குது. அப்ப நன்மையை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவா இருக்கிறாங்க, கொஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் நிலைத்து நிக்கணும்ன்றதுக்காக தான் குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதாவது அவங்களை பரிசுத்தமாய் நடத்தணும், நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல சாத்தான் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்து வரக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய எல்லா காரியத்திலிருந்தும் நம் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். யோவான் 3:16 வாசிக்கிறப்ப, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனே அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வரி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து நம்ம காப்பாத்துறதுக்காக. சாத்தான் இந்த உலகத்தை இருளாக்கி விட்டான், அந்த இருளில் அவர் ஒரு வெளிச்சமாக வந்தார். வெளிச்சமாக அநேகர்களுக்கு அவர் ஒளியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோமா இருளில் இருக்கிறோமான்றதை பார்க்கிறோம். நாம் சாத்தானை பின்பற்றுகிறோமா தேவனை பின்பற்றுகின்றோமா என்று பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்கின்றது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்கிறது. இன்னைக்கு நீங்க பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பாவத்துல நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் அசுத்தம் மாத்திரம் தான் இருக்குதா? சற்று சிந்தித்து பாருங்க, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களை நீங்களே சோதித்து ஆராய வேண்டிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒருவேளை சத்தியம் தெரியலையா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அரைகுறை சத்தியத்தோடு கூட நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு விஷமாக அது மாறிவிடும். நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் அவர் போனப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து வேதத்தை பற்றி அவருக்கு சொல்கிறார். உடனே அந்த வேதத்தை பற்றி சொன்ன உடனே இவரும் மகிழ்ச்சியாக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஓகே அதன்படி நம்ம செய்யலாம், இதன்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வரார். அப்போ அவர் சொன்ன உபதேசத்தில் ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆண்டவரை வணங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆண்டவரை வணங்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை வணங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு சிலையோ வைத்து கொள்ளலாம், அதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மனுஷன் வேதத்தை அவ்வளோவா வாசிக்கல. அந்த சொன்ன நபர் உடைய வார்த்தையை நம்பி இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தன்னுடைய வீட்டில் சிலையை வைத்து வணங்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வேதத்தின்படி பார்க்கிறப்ப வேதம் சொல்கின்றது, சிலை வணக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிறாருங்க. அவர் ஒரு கல்லுலேயோ ஒரு மண்ணுலேயோ ஒரு மரத்துலேயோ நம்ம வைத்து அவருடைய வல்லமையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதில் கொண்டு வர முடியாது. ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிறார், நீங்கள் பார்க்குற திசையெல்லாம் அவர் தான் இருக்கிறார். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ ஒரு நாள் அவருக்கு வேதத்தை வாசிக்கிறார், வாசிக்க வாசிக்க தான் அவருக்கு தெரிய வருது நம்ம தப்பான காரியத்தை பின்பற்றிட்டோம்னு சொல்லி அப்பையிலிருந்து அவர் மற்றவங்க சொல்கிறத அவர் கேட்டாலும் அது வேதத்தில் இருக்குதா அப்படின்றத ஆராய ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சாத்தன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அநேக கள்ள உபதேசங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்த போல் உங்கள் இருதயத்தில் கொண்டு வரான். அது வந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆகையால் சத்தியத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து சாத்தனுடைய மஞ்சளிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த செய்தி கேட்ட அனைவரும் இதை ஆசீர்வதித்திருப்போம். நான் சாத்தனுடைய மஞ்சளிலே சிக்கிக்கொள்ளாதபடி வேதத்தை அதிகமாய் தியானிக்க வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்க நினைக்கிறார்கள். ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800033232311. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.